ஹரிஹரர் பாதம். போராட்டம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் புதுமையாக எழுதி வைக்கக்கூடியது. போராட்டமும் அதன் இறுதி வெற்றியுமே அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அடையாளங்கள். உணர்வின் போராட்டம், உரிமையின் போராட்டம், நியாயத்தின் போராட்டம், நேர்மையின் போராட்டம், ஆற்றலின் போராட்டம், ஆசைகளின் போராட்டம், சத்தியத்தின் போராட்டம், சாகசத்தின் போராட்டம், தர்மத்தின் போராட்டம், தலைமைக்கு போராட்டம், இப்படி தம் வாழ்க்கை கதையின் கருவே போராட்டம்தான். உப்பு சப்பின்றி போகாமல் இருக்க வாழ்க்கையின் உத்வேகத்துக்கு உதவி கொண்டிருப்பதே போராட்டம். ஓய்வுக்கு எதிரான போராட்டத்தில் உழைப்பு வெற்றி கொள்கிறது. பகைமைக்கு எதிரான போராட்டத்தில் ஒற்றுமை வெற்றி கொள்கிறது. நமக்கு உள்ளேயும் வெளியேயும் நிகழும் இந்த போர்களை ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான் இறைவன். ஏனெனில் இந்த போர்கள் எல்லாம் அவனே உருவாக்கிவிட்டவை, ஊக்கிவிட்டவை. இறைவனின் இரு வேறு வடிவங்களுக்குள்ளும் போர் நிகழ்ந்துள்ளது. இது சாத்தியமா? சத்தியத்தை காப்பதற்கு இப்படி சில நாடகங்கள் அவனால் போடப்படுகின்றன. ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில் மண்ணு என்ற பழமொழியைத்தான் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஹரியும் ஹரனும் போரிட்ட சம்பவம் நம் புராணத்தில் புகுந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலோர் தீவிர சிவபக்தர்கள். ஹரியை விரோதியாக எண்ணி அவரை அழிப்பதிலேயே ஆழ்ந்த கவனம் கொண்டு இறுதியில் தாமே அழிந்தவர்கள். பக்தர்களுக்கு வரங்களை அள்ளி கொடுப்பதில் வல்லவர் பரமேஸ்வரன். அவரிடம் வரங்களை பெற்ற அசுரர்கள் தாங்களே நேரிடையாக ஹரியிடம் போராடினார்கள். ராவணன் தீவிர சிவபக்தன். இருந்தும் தவறான முறையில் சீதையை சிறைப்பிடித்தால் ராமபிரானுடன் போராடி இறுதியில் இறந்தான். நோக்கத்தில் குறையிருக்கும் போது நோம்பு கூட சரிந்து போய்விடுகிறது. கிருஷ்ணாவதாரத்தில் பாணாசுரனை அழிக்க சிவபெருமானுடனேயே நேரிடையாக போரிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது கண்ணனுக்கு. மகாபலி சக்கரவர்த்தியின் பிள்ளைகளில் ஒருவன் பாணாசுரன். அவன் சிவனை நினைந்து கடுந்தவம் புரிந்து அவரிடமிருந்து பல வரங்கள் பெற்றான். 1000 கரங்கள் பெற்றான். அவன் பெற்ற வரங்களில் மிகவும் விசித்திரமான வரம் ஒன்று, சக்தியுடனும் தன் திருக்குமாரர்களான கணபதி முருகன் இவர்களுடனும் தனது பட்டினத்தை அவர்கள் காவல் காத்து தன்னை எதிர்த்து வருபவர்களை எதிர்த்து போரிட வேண்டும் என்பது இந்த வரம். இறைவனே காவலாக அமைந்ததால் பாணாசுரனை எதிர்க்க எவருக்குமே துணிவில்லை. 1000 கரங்களும் தினவெடுக்க தனக்கு நிகரான ஒரு எதிரி வந்து சிவபெருமானை படைத்தளபதியாக கொண்டு போர் செய்து வெற்றி மாலை சூட வேண்டும் என்று தன் ஆசையை சிவபெருமானிடம் வெளியிட்டான் பாணாசுரன். தன் அழிவை தானே தேடிக்கொள்கிறானே என்று உள்ளத்திற்குள் நினைத்து கொண்டு பாணாசுரனுக்கு ஒரு உபாயம் சொன்னார் பரமசிவன். 1000 லிங்கங்கள் பொறித்த ஒரு கொடியை பாணாசுரனுக்கு அளித்து போர் செய்யும் போது அந்த கொடி தேரிலிருந்து விழுந்து விடாமல் கவனமாக இருக்க வேண்டும். விழுந்துவிட்டால் அது சிவ நிந்தனையாகி அவனது தோல்விக்கு வழியாகிவிடும் என்ற எச்சரிக்கையுடன் அளித்தார் பகவான். பாணாசுரனின் செல்வ மகள் உஷை. அவள் திருமாலிடம் மிகுந்த பக்தி கொண்டவள். தேவகுமாரன் ஒருவன் அவளது கனவில் ஒரு நாள் தோன்றினான். அவனது பேரழகில் மயங்கி அவனே தன் கணவனாக வரவேண்டும் என ஆசைப்பட்டாள் உஷை. அவளது தோழி சித்ரலேகா வரைந்து வைத்திருந்த பல ஓவியங்களில் தன் மனதில் பதிந்த உருவை அடையாளம் கண்டு கொண்டாள் உஷை. அவரே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் மகன், பிரத்யும்னனின் மகன் அனிருத்தன். உஷையின் விருப்பப்படி அனிருத்தன் அவளது அந்தப்புரத்துக்கே அழைத்து வரப்பட்டான். அங்கு அவர்கள் காந்தர்வ விவாகம் புரிந்து செய்து கொண்டனர். உஷையின் வயிற்றில் சிசு ஒன்று உருவாகிற்று. விவரம் அறிந்த பாணாசுரன் வெகுண்டெழுந்தான். தனது பரம எதிரிகளான யாதவ குலத்தவர் தம் வம்சத்தையே அழிக்கத்தான் இப்படி திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று முடிவு செய்து அனிருத்தனை சிறையிலிட்டான். உஷையின் கர்ப்பத்திலிருந்த குழந்தையையும் அழித்து விடுவதாக சபதமிட்டான். இதனை அறிந்த கிருஷ்ணன் தன் பேரனை சிறையிலிருந்து மீட்கவும் சிசுவை காக்கவும் பாணாசுரனுடன் போர் நிகழ்த்த கிளம்பினார். சாத்தகி, பலராமன் முதலியோர் உடன் வர யாதவ சேனையுடன் பாணாசுரனின் கோட்டையை முற்றுகையிட்டார் கண்ணன். முன்வாயிலை காத்து நின்றவர் மூல கணபதி. சூரிய பகவானை தன் தேரின் சாரதியாக்கி கொண்டு கிருஷ்ணர் உள்ளே நுழைந்தார். ஒளிமிகுந்த தன் குரு சூரிய பகவானை கண்டதும் மெய்மறந்து நின்றார் மகாகணபதி. அவரது அருளை பெற்ற கிருஷ்ணர் கோட்டையினுள் நுழைந்தார். அடுத்த வாயிலில் முருகப்பெருமான் காவலை கடக்க ஒரு யுக்தி செய்தார் கிருஷ்ணன். பிரணவ பொருளான முருகனுக்கு கந்த பிரணவ மந்திரத்தை ஆஞ்சஜன்யத்தில் ஒழித்துக் கொண்டே உள்ளே சென்று விட்டார் கிருஷ்ணர். அடுத்து காவல் புரிந்து கொண்டிருக்கும் பரமேஸ்வரன் மீது தான் விடும் அம்புகளை வில்வமாக்கி பொழிந்து கொண்டிருக்கிறான் கிருஷ்ணன். பாணாசுரன் யாதவ சேனைகளை தாக்கி கொண்டிருக்கிறான். தன் பக்தன் பாணாசுரனை காக்க பரமசிவனும் அஸ்திரங்களை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணபிரானின் கவனமெல்லாம் சிவபெருமான் மீதும் அசுரனின் தேர்கொடியின் மீதுமே இருக்கிறது. யாதவ சேனையை அழிக்கும் நினைவிலேயே இருந்த பாணாசுரன் போர்க்கொடியை மறந்தே போய்விட்டான். பாணாசுரனின் கரங்களை ஒவ்வொன்றாக பலராமன் தான் எய்த அம்புகளால் துண்டித்து வந்தான். இந்த இரத்தம் போர்க்கொடியில் தெரித்தது. சஹஸ்ர லிங்கத்தின் புனித சக்தி அந்த போர்க்கொடியிலிருந்து மறைந்தது. அடுத்து கண்ணன் விட்ட சக்ராயுதம் போர்க்கொடியை கீழே வீழ்த்தியது. அடுத்து பாணாசுரனை அழிக்க கண்ணன் முனையும் முன்பே கண்ணன் எதிரே விஸ்வரூபம் கொண்டு சிவபெருமான் தோன்றி அவனை தடுத்தார். பிரகலாதன் வம்சத்தில் யாரையும் அழிப்பதில்லை என்று நீ பிரகலாதனுக்கு கொடுத்த வாக்கை மறந்துவிட்டாயா கண்ணா? பாணாசுரன் இரண்யகசிபு வம்சத்தில் வந்தவன். அவர்களை பாதுகாப்பதல்லவா உன் கடமை என்று நினைவூட்டினார் பரமேஸ்வரன். இப்போதும் நான் என் சத்தியத்தை மீறவில்லை. அதை காப்பதற்காகவே இந்த யுத்தம் தொடங்கினேன். எனது பேரன் அனிருத்தன் அவனை காந்தர்வ விவாகம் புரிந்து கொண்ட பாணாசுரனின் மகள் உஷை வயிற்றில் வளர்ந்து வருவதும் பிரகலாதன் வம்சமே. அதை அழிக்க நினைத்தான் அசுரன். ஆனால் அந்த சிசுவை காக்கவே நான் இந்த யுத்தத்தில் இறங்கினேன். பாணாசுரனை அழிப்பதற்காக அல்ல என்று விவரமான விவேகமான பதிலளித்தார் பரந்தாமன். பரமேஸ்வரனுக்கு இது முன்னரே தெரிந்திருந்தாலும் பாணாசுரன் விளங்கிக் கொள்ளவே இந்த நாடகம் நிகழ்த்தினார். தன் ஆணவத்தை எண்ணி வெட்கப்பட்ட பாணாசுரன் ஈசனின் பாதத்தில் விழுந்து வணங்கினான். அங்கு ஹரனின் பாதம் ஒன்றாகவும் ஹரியின் பாதம் மற்றொன்றாகவும் இருந்தது கண்டு வீசினான். ஹரிஹரர் பாதமே அருளாம். இருவரும் ஒன்றென்னும் ஈசன் திருமால் நிறைவதே பூரணத்தின் நேர். தேங்க்யூ. ஜெய் நந்தலாலா, ஸ்ரீ அம்மா சரணம்.